இயேசுவினுடைய ஒரே இந்த பழியினாலே நாம் நித்தியத்துக்குமாக பாவம் அற கழுவப்படுகிறோம். அவரே தேவாட்டுக்குட்டியாயிருக்கிறார். மனித குலம் அனைத்துக்கும் அவர் குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டார். 2 கொரிந்தியர் 5:21 The righteousness no one can earn by our efforts. அதாவது நாம் அவருக்குள் நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவம் ஆக்கினார். நாம் அவருக்குள் நீதியாகும்படிக்கு, அதாவது தேவனுடைய நீதி என்னது? தேவனுடைய சுபாவம், தேவன் எதிர்பார்க்கிற நீதி மனுஷனால் கொடுக்க முடியாது. கடைசி மட்டுமில்லை, எந்த யாத்திரை போனாலும் எந்த விதமாய் நல்ல மாறிக்கு நடந்தாலும் சர்மம் கொடுத்தாலும் சலுகைகளாக நின்றாலும் முடியாத காரியம். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கு கந்தைகள். ஆகையினாலே நான் நீதியாகும்படிக்கு அவருக்குள் பாவம் அறியாத அவரை தேவன் பாவமாக்கினார். இது தேவனுடைய நீதி. என்னுடைய பாவ சுபாவத்தினால் அவர் பாவமாக்கப்பட்டார், அவருடைய நீதினாலே நான் நீதிமானாக்கப்பட்டேன். விளங்கிச்சுதான்? இயேசுவினுடைய சுபாவத்தினாலே நான் நீதிமானாக்கப்படும்படிக்கு என்னுடைய பாவ சுபாவத்தினாலே அவர் பாவமாக்கப்பட்டார். பண்டை மாற்றுதல் என அழுக்கான பாவ சுபாவத்தை அவர் எடுத்து அவருடைய தேவ சுபாவத்தை எனக்கு கொடுத்தார். அதுதான் 2 கொரிந்தியர் 5:21 குறிப்பாய் சொன்னார். எசேக்கியேல் 18:4 இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடைய. பாவம் செய்கிற ஆத்மா சாகுமடா அர்த்தமே, சாகும் அப்படின்னா ஆத்மா சாகுமா இல்லை? சாவு மரணம் என்று சொன்னால் பிரிவு, செப்பரேஷன். இப்ப பாவம் செய்கிற ஆத்மா சாகுமண்டால் தேவனை விட்டு பிரியும். எப்பொழுதும் ஞாபகம் வைங்க, மரணம் என்றால் என்ன? பிரிவு. பிரிவு எப்படி ஆத்மா? நான் சரீரம் மரணம் அடையும் பொழுது என் சரீரத்தை விட்டு பிரிகிறது. நான் ரட்சிப்பாடே விட்டால் தேவனை விட்டு பிரியும். பிரிவு, பிரிந்தார் உலகை விட்டு, தன் உடலை விட்டு, தன் மனைவி பிள்ளைகளை விட்டு பிரிந்தார். பிரிவு, செப்பரேஷன். யாக்கோபு 1:15 பாவம் கடைசியிலே மரணத்தை கொண்டு வருகிறது என்று நாங்கள் அங்கே ஆராய்ந்து பார்க்கிறோம். எபிரேயர் 2:9 என்ன கூறுகிறது என்றாலும், தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கே, தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உச்சரித்ததன் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். ஏசாயா 53:9 அங்கு மரணம் என்ற சொல்லுக்கு மரணங்கள் என்று போடப்பட வேண்டும். ப்ளூரல், டெத்ஸ். ஏன்? மனிதனுக்கு 3 மரணங்கள் உண்டு. முதலாவது ஆவிக்குரிய மரணம், 2வது சரீரப்பிரகாரமான மரணம், 3வது நித்திய மரணம். ஆவிக்குரிய மரணம், ஒரு மனுஷனோ மனுஷியோ இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவனை அறியாது, ரட்சிப்பு பெறாது, இருந்து கொண்டிருக்கும் நிலைமை. சரியா? அவர்கள் பாவம் செய்ததும் ஆதாமும் ஏவாளும் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். ஆனால் ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் சொன்னார், சாகவே சாவாய், சாப்பிடும் நாளிலே சாவாய். அதாவது அவர்களது ஆவி ஆத்மா பிரிந்ததே, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு பிரிந்ததே, ஓடி போய் ஒளிந்தார்கள். ஆவிக்குரிய மரணம், கோடான கோடி ஜனங்கள் இன்றைக்கு ரட்சிப்பு பெறாதவர்களாக ஆவிக்குரிய இந்த மரணத்தில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் இருக்கும் பொழுது, அல்லது சபையிலே ரட்சிப்பின் போர்வையிலே இந்த நிலையில் இருக்கும் பொழுது சரீர மரணம் ஏற்பட்டால், அதாவது செத்தோன்னு எங்களுக்கு ரேடியோல எல்லாம் சொல்றாங்க, அன்னாரின் பூதா உடல் அண்டு உலக உடல். சரீர மரணம் ஏற்பட்டால் அவர்கள் நித்திய மரணத்துக்குள்ளாக நுழைவார்கள், அதாவது நித்தியத்துக்குமாக தேவனை விட்டு பிரிவார்கள். விளங்குதுதானே? அப்ப சரீர மரணம், அடுத்தது நித்திய மரணம், நிரந்தரமாக தேவனை விட்டு பிரிக்கப்படுவது. நிரந்தரமாக இயேசு இந்த 3 மரணங்களையும் ருசித்தார். அவர் நமக்காய் பாவமாக்கப்பட்டார். சிலுவையிலே அவர் சொன்னார், இந்தவனையே என்னை நீர் கைவிட்டீர். பிதா என்று கூப்பிட்டவர் தேவனை என்ன கூப்பிடுறார் பாருங்க. பாவியா இருக்கும் பொழுது எப்படி பிதாவை என்று கூப்பிடுறதே? அதாவது எங்களுடைய இடத்தை எடுத்தார், எங்களுக்கு பதிலாக. பண்டை மாற்றுதல், எங்களுக்கு பதிலாக அவர் அங்கு தொங்கினார். அப்ப அவர் பாவமாக்கப்பட்டதனால் தேவன் தமது முகத்தை மறைத்தார், அவர் கூப்பிட கேட்கவில்லை. அதான் ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லியிருக்கின்ற என்னை கைவிட்டீர். ஆவிக்குரிய மரணம், இரண்டாவது சரீரப்பிரகாரமான மரணம். பிதாவே என் ஆவியை உமது கருத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். சரீரப்பிரகாரமாக மறித்தார் இல்லையா? ஆம், மறித்து அடங்கம் பண்ணப்பட்டார். மூன்றாவது அவர் மறித்து எங்க சென்றார்? பாதாளங்களுக்கு இறங்கினார், நரக பாதாளங்களுக்கு இறங்கினார், நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு இறங்கினார். மூன்று நாள் மூன்று இரவு பிசாசுகளின் மத்தியிலே, மூன்றாம் நாளிலே அவர் அந்த மரணத்தை வென்று உடைத்தறைந்து அவர் உயிர்த்தெழுந்து அவர் வெற்றிவாக சூடினார். இதைத்தான் கலோசியர் இரண்டாம் அதிகாரம் 14-15-16 மிக தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. அவர் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர்கள் மேல் வெற்றி சிறந்தார். பிரைஸ் காட். இதைத்தான் இயேசு செய்தார். எஸ், இந்த மூன்று மரணங்களையும் நமக்காக அவர் ருசித்தார். அதனாலேதான் கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, கிறிஸ்த் அதுதான் தேவனுடைய வழி. கிறிஸ்தவம் அல்ல, God's way is Christ and not Christianity. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் இயேசு கிறிஸ்துவ உண்டான கிருபை வரமோ நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். அடுத்ததாக இரண்டாம் கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. உங்கள் நிமித்தம் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தார், எங்களுக்காக ஏழையானார், நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. சிலர் சொல்கிறார் ஆவிக்குரிய பிரகாரம் சொல்லி எல்லை இரண்டும். தேவன் ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதித்தார்? எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார். ஆவிக்குரிய பிரகாரம் மட்டும் ஆசீர்வதித்தார் இல்லை, நிறைவான காரியங்கள் அவனுக்கு இருந்தது. கலாச்சியம் 3:3 அடிக்கடி போடப்படுகிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் புறஜாதிகளுக்கு வரும்படிக்கே. அவர் நமக்காய் சாபமானார், நமக்காய் பாவமானார், சரியா? Yes. So all the blessings of Abraham, that we may inherit the blessings of Abraham. அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும்படிக்கு இயேசுவின் மூலமாக. சோ ஏன் இயேசு தரித்திரரானார்? அவர் சிலுவையிலே தரித்திரரானார். ஜீவிக்கும் நாட்களில் அல்ல, அவருக்கு நிறைவான தேவகுமாரனாய் அவர் ஆதிக்கம் செலுத்தினார். 5000 பேருக்கு புருஷர்களுக்கு மட்டும் அப்பவும் மீனும் பகிர்ந்து கொடுக்கிறவர் ஒரு வேலையா இல்லை, பெரிய பலகாரமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் எப்பொழுது இயேசு வேலையானார்? சிலுவையிலே. சிலுவையிலே உபாகமம் 28:47-48 சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் கழிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழைத்து திருமட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். இதோ சத்துருக்கள் மனிதர்களாய் இருந்தார்கள் பழைய ஏற்பாட்டிலே, சரி, அது நிழலாக இருக்கிறது. நமக்கு சத்துருக்கள் அசுத்தாவிகள் கழுத்தின் மேல் போடுவார்கள் பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் சொல்கிறார், சியோனே எழும்பு எழும்பு, உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து விடு, விளங்குதா? அப்ப இங்கே சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும், அப்ப சகலமும் குறைவு, பட்டினி, தாகம், நிர்வாணம். இயேசு நிர்வாணமாக இருந்தார், அவர் ஆடை எடுத்துக்கொண்டார், தாகமாக இருக்கிறது என்று சொன்னார், சகலமும் குறைப்பட்டது, அவர் சாப்பிடவில்லை பிடிபட்ட நேரத்தில் இருந்து. சிலுவையிலே இவை யாவும், இந்த சாபம், இந்த 48 வசனத்திற்கு சாபம் யாவையும் சிலுவையிலே இயேசு சுமந்தார். விளங்கிட்டு தான் இது. எஸ், பரிகாசமும் புறக்கணிக்கப்படுதலும் நான் மகிமை அடையவும் பிதாவாகிய தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்படவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பரிகாசம் பண்ணப்பட்டு அவர் சகல மனிதர்களாலும் புறக்கணிக்கப்பட்டார், சிலுவையிலே தேவனாலும் கைவிடப்பட்டார். தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அவரை கைவிட்டார். அத்தோடு கூட நமக்கு வர வேண்டிய சகல பரிகாசங்களையும் அவர் சுமந்தார். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவமானத்தை சகித்து, அப்ப நமக்கு வர வேண்டிய அவமானங்களை அனைத்தையும் இயேசு சுமந்தார், அதை சகித்தார். குறிப்பாக நாங்கள் இதில் பார்க்க வேண்டியது என்னென்று கேட்டால், நீயும் நானும் தேவனாலே ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் தள்ளிவிடப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். Jesus was rejected in order that you and I may be accepted by God as a child of God. தேவனுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும்படிக்கு. அடுத்ததாக கலாத்தியர் 3:13-14, மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. Jesus became a curse that I may receive his blessings. இயேசுவினுடைய சகல ஆசீர்வாதங்களையும் நான் பெறும்படிக்கு இயேசு எனக்காக சாபமானார். சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டார், ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்தார். பண்டை மாற்றுதல், exchange. This is exactly what happened on the cross. சிலுவையிலே இவை யாவும் நடந்து தேவன் இதை செய்து முடித்தார். ஆனால் இன்றைக்கு கோடான கோடி ஜனங்களுக்கு தெரிகிறதில்லை. அநேகம் பேருக்கு சிலுவை குறித்த பிரசங்கம் ஒரு பைத்தியம். அநேகம் ஆயிரம் ஆயிரம் கிறிஸ்தவர்கள் கூட இந்த ஆழமான காரியங்களை அறியாதிருக்கிறார்கள். என்ன காரியம் தேவன் சிலுவையிலே செய்தார் என்று சொல்லி வேத புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கிற சகல சாபங்களும் குறிப்பாய் உபாகம் 27-28 சகல காரியங்கள் இயேசு சுமந்தார். நாங்கள் சாபத்திலே இருந்து நீங்களாக இருக்கும்படிக்கு அவர் சாபமானார்.
உபாகமம் 30:19 தேவன் தம்முடைய ஜனத்துக்கு முன்பாக அவர்கள் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவு செய்யும்படிக்கு அவர் முன்பாக வைத்தார். 19 நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். தெரிவு செய்தல் நமக்குரியது, தேவன் அவற்றை நமக்கு முன்பாக வைக்கிறார். இதே காரியம் இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பாக வைக்கப்பட்டது. ஜீவனும் மரணமும் ஆசீர்வாதமும் சாபமும் தேவன் அவர்களுக்காய் தெரிவு செய்ய முடியாது, அவர்கள்தான் தெரிவு செய்ய வேண்டும். இன்றைக்கு நாமும் தேவன் நமக்கு முன் வைத்திருக்கும் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு நாம் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவு செய்ய வேண்டும். நாம் எதை தெரிவு செய்கிறோமோ அது நம்முடைய பின்வரும் சந்ததியையும் பாதிக்கும். ஏனென்றால் ஆசீர்வாதங்களோ அல்லது சாபங்களோ தொடர்ந்து சந்ததியின் வழியாய் கடந்து போகிறது, அது சந்ததி சந்ததியாய் தொடர்கிறது. ஆகையால் தெரிவு செய்ய வேண்டிய இந்த காரியத்திலே நாம் நாமே தெரிவு செய்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு நாம் பின்பற்ற வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் கூடாக தேவன் மனுஷருக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். அவற்றை நாம் தெரிவு செய்ய போகிறோமா அல்லது நம்முடைய சித்தப்படி நடந்து நாம் சாபத்தை தெரிவு செய்ய போகிறோமா? தீர்மானம் எடுக்க வேண்டியது நாங்கள், நீதான் அதுக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். இப்பொழுது சாபங்களை உடைப்பதற்கு 7 படிகளை நாங்கள் கவனிப்போம். 7 ஸ்டெப்ஸ் we have to follow now to break the curses.
முதலாவதாக இயேசு கிறிஸ்துவில் மேல் உள்ள விசுவாசத்தை, உனக்கு இருக்கும் விசுவாசத்தை நீ அறிக்கை செய்ய வேண்டும். அதோடு அவருடைய பலியை, அதாவது தன்னை தாமே அவர் உனக்காக ஒப்புவித்ததை நீ விசுவாசித்து அதை அறிக்கை பண்ண வேண்டும். Christ and his sacrifice on your behalf. ரோமர் 10:9-10 இயேசு கிறிஸ்துவின் பலியின் மூலமாக நமக்கு கிடைக்கும் ரெண்டு காரியங்களை அங்கு சொல்கிறார். முதலாவது, நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை தேவன் மரணத்தில் இருந்து உயிர்ப்பித்தார் என்று சொல்லி அதை வாயினாலே நாங்கள் அறிக்கை பண்ணி அவர் கர்த்தர் என்று நாம் அறிக்கை பண்ண வேண்டும். கர்த்தர் என்று ரோமர் 10:9 என்ன பண்றால், கர்த்தராய் இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் அல்லது விடுதலை அடைவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். சரி, நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக அறிக்கை பண்ணப்படும். சோறு சமைக்கலாம், ஆனா சாப்பிட வேணும், அப்பதான் பலன் உண்டாகும் இல்லையா? சாப்பாடு நாங்க சமைக்கலாம், ஆனால் அதை சாப்பிட வேணும். அதே மாதிரி விசுவாசிக்கலாம், ஆனால் விடுதலை அடைய வாயினாலே அறிக்கை பண்ண வேணும். வேற கிளியர், மிகவும் தெளிவாயிருக்கிறது. இருதயத்திலே நீ விசுவாசித்திருக்கும் அந்த காரியம் பூரண கிரியை செய்ய அல்லது விடுதலை அடைய வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும். வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும். அறிக்கை என்று சொல்லும் பொழுதே தேவன் சொன்ன காரியத்தை அப்படியே வாயினாலே சொல்வதே, வாயினாலே அறிக்கை பண்ணுவது. To say the same thing what God has said in His word, அவருடைய வார்த்தையிலே. எபிரேயர் 3:1 நம்முடைய அறிக்கையின் பிரதான ஆசாரியர் என்று இயேசுவை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. The high priest of our confession. நாம் சரியாக வேத வசனங்களின்படி அறிக்கை செய்கிற பொழுது அவரை குறித்து, அவருடைய வசனத்தை குறித்து, அவருடைய ஆசாரிய ஊழியத்தை நாம் செய்வ வழிகளை திறக்கிறோம். நாம் சரியான அறிக்கை செய்யும் பொழுதுதான் அவர் நமக்காக ஆசாரிய ஊழியம் அங்கே திறக்கி பின்னாலே செய்வார். இதற்கான இந்த முதல் படியிலே ஜபத்தை விதமாக நாங்கள் செய்யலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே தேவனுடைய குமாரன் என்றும், தேவனண்டை சேர்வதற்கும் ஒரே வழி நீரே என்றும், நீர் என் பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தீர் என்றும், 3 மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்தீர் என்றும் எப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். இந்த சிறிய ஜபத்தை செய்யலாம். இரண்டாவது படியாக, உன்னுடைய முரட்டாட்டம் எல்லாவற்றிலும் இருந்து, உன்னுடைய பாவங்களில் இருந்தும் மனம் திரும்புவது. Repent of all your rebellion and of your sins. மனம் திரும்புதல். சில வெளிப்படையான வழியாலே இருக்கும் சக்திகள் உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த சாபங்களை கொண்டு வந்திருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையிலே. ஆனால் உனக்கு இருக்கும் பிரச்சனை எல்லாம் உனக்குள்ளே தான் இருக்கிறதே. இது ஒரு வார்த்தையில் சொல்ல போனால் உன்னுடைய முரட்டாட்டம் என்பதுதான் அர்த்தம். உன்னுடைய முரட்டாட்டத்தினால் ஏற்பட்ட பாவங்கள், இதுக்கு நீ பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கான ஆசீர்வாதத்தை, இரக்கத்தை தேவன் உனக்கு கொடுப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் மனம் திரும்பும்படிக்கு சொல்கிறார். இது உன்னுடைய சித்தத்திலே இருக்கிறது. நீயாக தீர்மானம் எடுக்க வேண்டும், அந்த முரட்டாட்டத்தில் இருந்து திரும்ப வேண்டும். தேவன் சொல்லியிருக்கிற அந்த நிபந்தனைக்குள்ளாய் நீ வர வேண்டும். உண்மையாய் மனம் திரும்பி இருக்கிறவன் தேவனோடு ஒரு நாளும் வாக்குவாதம் பண்ண மாட்டான். Never argues with God. Yes, யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினான். இயேசு மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்திற்குள் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினார். அவருடைய சீஷர்களும் மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினார்கள். மனம் திரும்புதல் மிக முக்கியமான காரியம். ஆகையால் மனம் திரும்புதல் மிக முக்கியமான ஒரு காரியம் ஆகையால் மனம் திரும்புதல் மிக முக்கியமான ஒரு காரியம் மனம் திரும்பி உண்டான மனம் திரும்பினது உண்டானால் இந்த சிறிய ஜபத்தை செய்யலாம். என் கர்த்தராய் ஆண்டவரே இயேசுவே, நான் எல்லா முரட்டாட்டத்திலும் இருந்து நான் மனம் திரும்புகிறேன், அவைகளை விட்டு விடுகிறேன். எல்லா பாவங்களுக்காகவும் நான் மனவருத்தம் அடைகிறேன். என்னை உமது கரத்திலே ஒப்புவிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும் என்ற இந்த சிறிய ஜெபத்தை நாங்கள் சொல்லலாம். மூன்றாவது, Claim forgiveness of all sins. எல்லா பாவங்களுக்காகவும் மன்னிப்பை கேட்டுக்கொள்வன். பாவ மன்னிப்பு. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து அடையாத படிக்கு மன்னிக்கப்படாத பாவங்கள்
நமக்குள்ளே இருக்கலாம். அதாவது அன்பர்கிவன் சின், அன்பர்கிவன், மன்னிக்கப்படாத பாவங்கள். தேவன் ஏற்கனவே நமது பாவங்களை எல்லாம் மன்னிக்க வழிகளை திறந்திருக்கிறார். ஆனால் நாம் அவற்றை அறிக்கை பண்ணாவிட்டால் அவர் அவற்றை மன்னிக்க முடியாது. புதிதாய் கிறிஸ்துவண்டை வாருகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே எல்லா செய்த பாவங்களையும் கூற முடியாது, மறந்திருப்பார்கள் இல்லையா? எஸ் பட் தெரிந்தவற்றை நாங்கள் வேண்டுமென்றால் சொல்லலாம், அதில் ஒரு பிழையும் இல்லை. ஆனால் மற்ற கிறிஸ்தவர்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் இயேசுவினுடைய ரட்சிப்பை பெற்றவர்கள், நிச்சயம் அவர்கள் பாவங்களை அறிக்கை பண்ண வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ணினால் அவர் அவைகளை மன்னித்து நம்முடைய சகல அநியாயத்தையும் நீக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 கூறுகிறது. அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவரது வாக்கு தத்தத்தை அவர் வைத்துக் கொள்வார். சில நேரங்களிலே குறிப்பான சில பாவங்கள் உன் வாழ்க்கையிலே அந்த சாபத்தை கொண்டு வர வழியை திறந்திருக்கிறது என்று ஆண்டவர் காண்பிப்பார். குறிப்பான சில பாவங்கள், உதாரணமாக கருச்சிதைவு, அபார்ஷன், அதை ஒரு தாய் அல்லது தகப்பன் செய்திருந்தால் அது ஒரு குறிப்பான ஒரு பாவம், கொலை, அதன் மூலம் சாபம் நமக்கு வரலாம். அது 27 அது போடப்பட்டிருக்கிறது உபாகமத்திலே. Right? Like those sins. A particular sin that opened up the door for the curse to come. இன்னும் சில நேரங்களிலே உன்னுடைய தாய் தகப்பன் அல்லது உன்னுடைய தாய் தகப்பனுடைய தகப்பன் தாய்மா தாய் அவர்களுடைய தகப்பன் பின்பக்கத்தில் இருந்தே அந்த சாபம், அவர்களுடைய பாவத்தினாலே அந்த சாபம் உன் வாழ்க்கையிலே வந்திருக்கலாம். இது குறிப்பாக பொய்யான தேவர்களை வணங்குவது அல்லது சொர்ப வணக்கம், சிலை வணக்கம், ஐடலட்ரி, இதற்கு குறிப்பாக இந்த பாவம் இருக்கிறது. உன்னுடைய பிதாக்கள் செய்த இந்த குற்றத்திற்காக நீ தண்டிக்கப்படுவதல்ல, ஆனால் அந்த பாவங்களுக்காக சில ஆசீர்வாதங்கள் உன்னை வர வராமல் அது தடையாக இருந்து கொண்டிருக்கும். ஒரு சாபமாக அவர்களுடைய பாவங்களின் பிரதிபலிப்புகள், கனிகள், கன்சிக்வன்சஸ் ஆஃப் தி அசென்ஸ் எப்படியாக இருந்தால் அப்படிப்பட்டதான கட்டுக்களிலும் இருந்து அவர்களுடைய அந்த சாபங்களிலும் இருந்து பின்னோக்கி வர சாபம் இருந்து விடுதலை நீ கட்டுக்கொள்ளலாம். உதாரணமாக இந்த ஜபத்தை நீங்கள் செய்யலாம். என்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை பண்ணுகிறேன், உம்முடைய மன்னிப்பை வேண்டி நிற்கிறேன். முக்கியமாக சாபங்கள் என்னண்டை வர காரணமாயிருந்த பாவங்கள் இவற்றை நான் அறிக்கை பண்ணுகிறேன். அதை ஒவ்வொன்றாய் சொல்ல வேண்டும். என் பிதாக்களின் பாவங்களினால் எனக்கு வந்த விளைவுகளிலிருந்து எனக்கு விடுதலை தாரும், இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறேன். சோ இப்படி இந்த சிறிய ஜபத்தை செய்யலாம். 4வது, உனக்கு தீங்கு செய்த அல்லது மனத்தாங்களை ஏற்படுத்திய எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். Forgive all other people who have ever harmed you or wronged you. தீங்கு செய்திருக்கலாம் அல்லது பிழை செய்திருக்கலாம், எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். இது இன்னும் ஒரு பெரிய ஒரு தடை தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மண்டை வராதபடிக்கு. அதாவது மன்னிக்க முடியாத ஆவி. நாங்கள் மன்னிப்பு கொடுக்கவில்லை, ஆனால் நாம் கட்டுக்கொள்ளக்குள்ளே நம்மை போடுவோம். அந்த கடனை போய் கழுத்தை நெறித்து கேட்டவன், 18வது மத்தேயுவிலே, அந்த மனுஷனை பிடித்து உபாதிக்கிறவர்கள் கையிலே அந்த அதிகாரி ஒப்படைத்தான். நம்மை பொறுத்தவரையிலே உபாதிக்கிறவர்கள் அசுத்தாவிகளாக இருக்கிறார்கள். சொன்னாங்க, யாருக்காவது மன்னிப்பு கொடுக்காம விட்டால் நமக்கு சமாதானம் இருக்காது, நமக்கு அதோட ஆசீர்வாதம் நமக்கு ஜபங்களிலே பண்ணினால் கிடையாது. மற்றது அசுத்தாவி நம்மை மனதை தாக்குவான், அல்லது சில வழிகளிலே சரீரத்தையும் சாத்தான் தாக்கக்கூடும். இயேசு இதை இட்டு மன்னிக்கும் இந்த காரியத்தை இட்டு 5வது சொல்லியிருக்கிறார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். 26வது நீங்கள் மன்னியாதிருப்பீர்களே ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். இதற்கான சிறிய ஜெபம், இரக்கமுள்ள பிதாவே,
என் சித்தத்தின் தீர்மானத்தின்படி எனக்கு பொல்லாப்பு செய்த அல்லது எனக்கு மனத்தாங்கல் ஏற்படுத்திய பிழை செய்த அனைவரையும் இந்த இடத்திலே பெயர்களை சொல்ல வேண்டும். தேவனாகிய நீர் எப்படி என்னை மன்னித்தீரோ, நீர் என்னை எப்படி மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அப்படியே மன்னிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இந்த ஜெபத்தை பண்ணலாம். ஐந்தாவது பிசாசோடும் அவனுடைய தூதர்கள் அசுத்தாவிகளோடும் தொடர்பான சகல பொருட்கள் சகல காரியங்களிலும் சாரி காரியங்களோடும் இருக்கும் தொடர்பை அறுத்து போடுவது. Renounce all contact with anything occult or satanic. அதை தீர்மானம் எடுத்து முழுவதுமாக அதை தவிர்க்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு பாகம், மிக மிக முக்கியம். இது பலவிதமான பழக்க வழக்கங்கள் அல்லது செய்கைகள் அல்லது வழிபாடுகள் இப்படியா இருக்கலாம், சில பொருட்கள், எஸ், அநேக காரியங்கள். இதிலே விளங்காவிட்டால் தேவனண்டை நீயாக கேட்கலாம், ஆண்டவரே உமக்கு விரோதமாக அல்லது பிசாசு என்னை தாக்கும்படிக்கு நான் வைத்திருக்கிற ஏதாவது பொருட்கள் அல்லது சம்பந்தமான சில காரியங்கள் உறவுகள் ஏதாவது இருந்தால் என காண்பி என்று ஆண்டவர் நிச்சயமாக காண்பிப்பார். உதாரணமாக சில பொருட்களை சொல்ல போனால் தகடுகள், சாம்பல்கள், சில மாலைகள், சில உருவங்கள், சொருபங்கள், இன்னும் பல காரியங்கள், குறிப்புகள், மந்திர புத்தகங்கள், இன்னும் சில சமய வழிபாடுகளுக்கு உபயோகிக்கப்படும் பொருட்கள், உங்களுக்கு தெரியும், எரிகிற பொருட்கள், சில காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் எடுத்து வெளியே எறிந்துவிட வேண்டும். ஒன்றோடும் தொடர்பு வைத்திருக்க கூடாது. இது மிக முக்கியமான ஒரு பாகம். நாங்கள் முற்றிலுமாய் விடுதலை நாங்கள் ஆண்டவரிடத்தில் இருந்து பெற வேண்டுமானால் உபாகம் 7:25-26 இப்படிப்பட்ட பொருட்களாலே நீயும் அதோடு கூட சேர்ந்து அந்த சாபத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று தேவன் திட்டமாய் அதிலே கூறியிருக்கிறார். அது சாபத்துக்குறானது, அந்த பொருள் அதை சி என்று தள்ளி போடணும் சொல்கிறான் வீட்டை விட்டு. தேவனுடைய ராஜ்யமும் பிசாசுடைய ராஜ்யமும் ஒன்றை ஒன்று எதிர்த்ததாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் வெளிச்சம், பிசாசுடைய ராஜ்யம் இருள். தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் எங்கு போகிறார்கள், யாரை வணங்குகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். பிசாசின் ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் எங்கு போகிறார்கள் என்றும் அவர்கள் யாரை வணங்குகிறார்கள் அவர்களுக்கு. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் அதனுடைய கனிகளையும் புசிக்க வேண்டுமானால் பிசாசின் ராஜ்யத்தோடு இருக்கும் சகலவிதமான தொடர்புகளையும் அறுத்து போட வேண்டும், சகலத்தையும் அறுத்து போட வேண்டும். அல்லாவிட்டால் சாத்தான் நம் மேல் உரிமை கொண்டாட இடம் கொடுப்போம், இடம் கொடுப்போம். 2 Corinthians 6:14-15 அந்நிய நோகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? இதோ கிறிஸ்துவுக்கும் பேலியாள், பேலியாள் பிசாசு, என்ன இசைவு? அப்ப நாங்க என்ன அவனுடைய பொருட்களை வைத்திருப்பது அல்லது அவனுடைய ஆக்களோடு ஐக்கியப்படுவது? கூடாத காரியம். ஆகையினாலே தேவன் என்ன சொல்லுகிறார்? 16 தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்தமான காரியங்களை தொடாதிருங்கள். அப்ப அவனுடைய பொருட்கள் எதுவாய் இருந்தாலும் சரி, ஏதாவது சமயங்களுக்கு மதங்களுக்கு உபயோகப்படுத்துகிற வழிபாட்டுக்கு ஆராதனைக்கு உபயோகப்படுத்துகிற பொருட்கள் எவையோ ஆவைகளை நாம் வைத்திருக்கலாகாதே, அவற்றை நாம் அகற்றிவிட வேண்டும். அது வைத்திருக்கும் பொழுது சாத்தான் நம்மை தாக்க நாம் இடம் கொடுப்போம். இதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தால் உடனடியாக நீ தீர்மானம் எடுத்து இந்த நாளிலேயே அவற்றை உன் வீட்டை விட்டு அகற்ற வேண்டும், அவற்றை உடைத்தறிய வேண்டும், அவற்றை நெருப்பு வைத்து அதை அழித்து விட வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தலர் 19 அதிகாரத்திலே அவர்களும் செய்தார்கள். ஆகையால் இந்த தீர்மானம் எடுத்திருந்தால் இந்த ஜெபத்தை இப்பொழுது செய்யலாம். இரக்கமுள்ள பிதாவே, சாத்தான் அசுத்த ஆவிகளோடு எனக்கு இருக்கும் எல்லா தொடர்புகளையும் அதோடு தொடர்பான பொருட்களையும் இந்த நாளிலே நான் அகற்றிவிடுகிறேன். இனிமேல் அவற்றிற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை, அவைகளை அழித்து போட வாக்கு கொடுக்கிறேன். சாத்தானுக்கு என் மட்டில் இருக்கும் பிடிகளை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறேன். இந்த ஜெபத்தை பண்ணலாம். 6வது படியாக, இந்த நேரத்திலே எல்லா விதமான சாபங்களிலேயும் இருந்து நீ விடுதலை அடைய தகுந்த நேரமாயிருக்கிறது. இந்த கடந்த 5 படிகள் எல்லாம் நீ சரியாய் செய்திருப்பாய் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுதுதான் உண்மையான ஜெபத்தை நீ செய்ய போகிறாய். உன் வாழ்க்கையிலே தெரியாமல் மறைவாக இருந்து கிரிகை செய்யும் சாபங்கள், ஆனால் ஞாபகம் இருக்கட்டும், தேவன் ஒரே ஒரு வழியிலேதான் அவர் உனக்கு இந்த விடுதலையை கொடுக்கிறார். அவருடைய இரக்கம் தேவன் இயேசுவின் மூலமாக சிலுவையிலே செய்து முடித்த காரியம், அவருடைய பண்டை மாற்றுதல், இதன் மூலம்தான் சாபத்திலே இருந்து விடுதலை உனக்கும் எவருக்கும் கிடைக்கலாம். இயேசு சிலுவையிலே நமக்காய் சாபமானார். உனக்கு வரையிருந்த எல்லா சாபங்கள் அல்லது நடந்து கொண்டிருக்கிற சகல சாபங்களையும் அவர் சுமந்தார். நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது அவருடைய நாமத்திலே, அவருடைய நாமத்தின் வல்லமையினாலே நீ விடுதலை அடைந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீ ருசித்துக் கொள்ளலாம். மறுபடியும் சொல்கிறேன், இயேசு சிலுவையிலே அடைந்த அந்த ரட்சிப்பின் மூலம் வரும் அந்த ஆசீர்வாதத்தை நீ எடுக்க வேண்டுமானால் இந்த 5 படிகளையும் நீ பின்பற்ற வேண்டும். இந்த சாபங்களுடைய உன்னுடைய விடுதலைக்காக நீ எதையும் சம்பாதிக்க வேண்டியதில்லை. ஐயோ, நான் தகுதி இல்லை என்று சொல்ல வேண்டியதில்லை. இப்படிப்பட்டதான எண்ணங்களோடு நீ வர வேண்டியதில்லை. சாதாரண ஒரு சின்ன விசுவாசத்தோடு தேவனடை நெருங்கலாம். தேவன் இயேசு உனக்காய் சிறுவையிலே செய்து முடித்த காரியத்திலே தான் தங்கியிருப்பார். அதைத்தான் உனக்கு கொடுக்க சித்தமாயிருக்கிறார். எங்களது எந்த விதமான செய்கையினாலும் அல்ல, அல்லது எங்களுடைய நீதியினால் அல்ல. தனிப்பட்ட ஜெபத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு மார்க்கு 11:24 கூறியிருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை வேண்டிக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இல்லையா? அப்போது எப்போ பெற்றுக் கொள்ளப் போகிறோம்? விசுவாசித்த பின், ஜெபம் பண்ணும் பொழுது என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஆகையால் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிப்பதுதான் அடிப்படை. நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும், அதன் பிறகு அது நமக்கு கிடைக்கும். ஆகையால் இந்த நேரத்தில் இதற்குரிய மாதிரியான ஜெபம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எனக்கு வர வேண்டிய ஒவ்வொரு சாபத்தையும் சிலுவையில் சுமந்தீர் என்று விசுவாசிக்கிறேன். ஆகையால் என் வாழ்க்கையில் எனக்கு வந்த ஒவ்வொரு சாபத்திலும் இருந்து எனக்கு இன்று இப்பொழுதே விடுதலை தாரும். இதை உம்மிடத்திலே இருந்து இந்நேரத்திலே பெற்றுக் கொள்கிறேன், இயேசுவின் நாமத்திலே, ஆமேன். 7வது படியாக, இப்பொழுது சொன்ன எல்லா ஜபங்களையும் கூட்டாக எடுத்து ஒரு ஜபமாக நாங்கள் அதை சொல்லுவது. அவ்வேளையிலே சகலதும் உனக்கு கிடைக்கிறது என்பதை விசுவாசி கரத்தை நீட்டி ஆண்டவரிடத்தில் என்று பெற்றுக்கொள். அவரிடத்தில் சொல்லு, ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் பெற நான் என் இருதயத்தை திறக்கிறேன். உமக்கு சித்தமானபடி அவைகளை இந்த வேளையிலே நீர் எனக்கு கொடுக்கிறபடியால் உமக்கு நன்றி கூறுகிறேன். எவ்வளவு அற்புதமாக நீ பண்ணின இந்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் மறுமொழி உன் வாழ்க்கையில கொடுக்கிறார் என்பது நீ அவதானித்து பார்க்கலாம். எப்படி அற்புதமாக இந்த சாபங்கள் உடைக்கப்பட்டது என்பதை நீ அவதானித்து பார்க்கலாம். உன்னுடைய வேலை, உன்னுடைய வேலையிலே முன்னேற்றம், உன்னுடைய குடும்பத்திலே இருக்கும் சமாதானம், அதன் மூலமாய் அல்லது உன்னுடைய நீ சம்பாதிக்கும் பணம் எவ்விதமாய் செலவழிகிறது, எப்படி அது இப்பொழுது நிலைத்திருக்கிறது, இன்னும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, உடைய நித்திரையிலே உனக்கு இருக்கும் தேவனுடைய சமாதானத்திலே, அல்லது உனக்கு நோய் நின்று போன அந்த காரியத்திலே, இவை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாட்களுக்கு கூட இவை முறிந்து போனதை இந்த சாபங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். யூ கேன் நோட்டீஸ். சில வேளை ஜெபம் பண்ணின உடனே அவற்றை பகிரங்கமாக வெளியரங்கமாக கண்கள் காணும்படிக்கு நாங்கள் காணாமல் விட்டாலும், அதை வாழ்க்கையிலே நாளாந்து அந்த வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ளலாம். முன்பு எனக்கு இந்த இருந்த காரியம் இப்பொழுது எனக்கு இல்லை, முன்பு என்னால் சொன்ன மாதிரி என்னால் எழும்ப முடியவில்லை, இப்பொழுது நான் நேரத்தோடு காலையில் எழும்புகிறேன், முன்பு என் புருஷனுக்கு ஒரே சண்டை இருந்து கொண்டே இருக்கும் சின்ன காரியங்கள், இப்பொழுது அது இல்லை, முன்பு இரவுல அந்த பயங்கர சொற்பனங்கள் எல்லாம் நான் காணுவேன், இப்பொழுது அது இல்லை, முன்பு நான் ஜெபிக்க முடியாது, இப்படி சொல்லிக்கலாம். அல்லது முன்பு நாங்கள் எவ்வளவு சம்பளம் எடுத்தாலும் அந்த சம்பளம் தங்குறதில்லை, ஆனால் இப்பொழுது எங்கள் கையில எந்த வேலையும் எனக்கு ஆசை இருந்து கொண்டே இருக்கும், முன்பு எங்களுக்கு சமாதானம் இருக்கவில்லை, இப்பொழுது நிறைந்த சமாதானம் எங்களுக்கு இருக்கிறது, முன்பு ஒரே பயமாக இருந்து கொண்டிருக்கும். சோ யூ கேன் கோ ஆன் சேயிங் லைக் திஸ். அப்ப இவைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் தேவன் மறைவாக உங்கள் ஜெபங்களை கேட்டு பண்ணின உடனே அந்த சாபங்கள் உடைந்து போனதை நீங்கள் அவதானிக்கலாம். இந்த சாபங்களை நாங்கள் உடைத்ததற்கு பின்பு தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய வசனத்தை தியானிப்பதிலும் தேவனுடைய வசனத்தை பேசுவதிலும் அவருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து நாம் அவருக்கு குடும்பமாக ஊழியம் செய்வதிலும் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். பழையபடி நாங்கள் பிள்ளையான சிநேகிதர்களோடோ அல்லது பிள்ளையான இடங்களுக்கோ நாங்கள் போகக்கூடாது. சில நேரத்திலே நாங்கள் சிநேகிதர்களையும் பார்க்க முடியாது, உறவுகளையும் பார்க்க முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களோட முகத்தை எப்படி உடைக்கிற, ஒருவர் முகத்தையும் உடைக்க தேவையில்லை. சில பேர் எப்படி சொல்லுவாங்க, ஐயோ அவங்க எப்படி நான் செய்யறது, அவங்க ஐயோ நான் முகத்துக்கு நீரா சொல்ல முடியாது, அவர் மாற நான் அவருக்கு சொல்றது முகத்துல சொல்லாம பின்னால சொல்றது, எப்படி பின்னால சொல்றது, முகத்துல நான் சொல்றது இல்லையா, முதுகு பின்னால போய் சொல்றதா இல்ல. அப்ப நேரடியா சொல்ல வேணும், சாரி, இங்கிலீஷ்காரன் மாதிரி சொல்ல வேண்டியதான், மன்னிக்கவும், இவங்களுக்கு பெரிய நடப்பு, பெரிய வான தார விழுந்த பெரிய புதினமான சபை, புதினமான சபை என்று தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். புதினம் தான் எல்லாம் புதினம், பழையவர்கள் ஒழிந்து போயினர், நீங்க பேச பழக போயணும். அப்ப அவங்களை பிரியப்படுத்த, மனுஷர்களை பிரியப்படுத்த, நீ போக கூடாத இடத்துக்கு நீ அங்க போனால் என்ன நடக்க போறது, மண்டி தாவ போகுது ஒண்ணுல. இதுதான் நடந்தது எங்கிட்ட சபையில இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு. நான் சொன்னேன், இருந்தா போல எங்களோட எதிர்த்து வந்தார்கள், இருந்தா போல எந்த நேரமும் சண்டை. அதுக்கு பிறகு கேள்விப்பட்டேன், அந்த சகோதரன் வேறொரு சபைக்கு போறதாங்க. அதுக்கு பிறகு கேள்விப்பட்டேன், அந்த சகோதரனுடைய மனைவி ஆஸ்பத்திரிக்கு, எனக்கு தெரியும் யார் யார் ஆஸ்பத்திரி போறேன் தெரியுமா, நான் நோபிலியில வேலை சொல்றேன் எனக்கு தெரியும், ஆனால் அவர் வந்து எனக்கு சொல்ல போனோம் இப்படியா இருக்கிறார்கள் சொல்லி. அப்ப ஒருவரும் வந்து பார்க்கவில்லை எனக்கு தெரியும் அவன் ஆஸ்பத்திரியில. அதுக்கு பிறகு கேள்விப்பட்டேன், அவர்கள் விக்கிரகம் நுறைந்திருக்கிற இந்த அந்த இடத்துக்கு அவர்கள் ஒரு திருமணத்துக்காக போய் அங்க போய் எல்லாரோடையும் சேர்ந்து அவர்கள் அந்த கல்யாணத்தை நடத்தி வைத்தார்கள். சீ வாட் இஸ் ஹேப்பன், அங்கே அங்கு நெருக்கம் வந்தது, பிசாசின் தாக்கம் வந்தது, கடைசியில அந்த சபை பிசாசு நிற்பாட்டியது. தேவனுக்கு எரிச்சல் மூட்ட கூடாது, நாங்க ஆவியானவர் உள்ள வைத்துக் கொண்டு நாங்கள் இங்க கூட்டிக் கொண்டு போறோம். யோசிச்சு பாருங்க, நீங்க சாப்பிடுற நேரத்தில் யாராவது உங்களை கூடாத இடங்களை கூட்டிக் கொண்டு போனா எப்படி இருக்கும், How can you take the Holy Spirit into a place where
there are all kinds of abominations, அருவருப்பான காரியங்கள். சாத்தானுடைய கோட்டைக்கு என்னென்று கூட்டிக் கொண்டு போய் ஆவியானவரை என்னென்று ஆவியானவரை கூட்டிக் கொண்டு நீ ஒரு சினிமா படம் பார்ப்பாய், அவரும் சேர்ந்து பார்ப்பாரா? அதை படத்தை அவர்கள் அந்த படத்திலே ஓடி பிடித்து விளையாட அவரும் பார்ப்பாரா? இல்லை. யூ கெட் ப்ராப்ளம். அந்த குரு சகோதரி அதை பார்த்து போட்டு வந்து இங்க ஜபம் பண்ண, பேங் கீழே இரவிரவாய் படம். அதுக்கு பிறகு இங்க பாரது
தள்ள சுத்து சரியா
பார்க்கவே சுத்துறது இல்ல, விட்ரம் பிசாஸ். சோ இவைகள் எல்லாத்துல இருந்து விலகி இருக்க வேணும் உன்னுடைய நன்மைக்காக. ஃபார் யுவர் ஓன் குட். யூதா 23 வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தினால் கரைப்பட்ட வஸ்திரத்தையும் அங்கு புறம்பே தாழுங்கள், வேண்டாம். வைராக்கியமா இருக்க வேணும். அந்த அந்த சகோதரன் சொன்ன மாதிரி சாப்பிடுவேன் நான் பிசாஸ், அப்படிதான் இருக்க வேணும். அப்படிதான் இருக்க வேணும். அழைச்சி மட்டும் விட்டுக் கொடுக்க கூடாது. அது உறவுகளை காண்பிக்கும், பாசங்களை காண்பிக்கும், சிநேகிதர்களை காண்பிக்கும், ஓ அது பல காரியங்களை காண்பிக்கும். ஐயோ என்ன பிரதர், எப்படி நான் அப்பா வந்தேன், நான் கடைசி பிள்ளை அல்லது ஒரு செல்ல பிள்ளை, அப்பாவுக்கு என்னோட விருப்பம் அல்லது அம்மாவுக்கு விருப்பம் அல்லது அண்ணாவுக்கு விருப்பம் என்று போட்டு ஆக்கள் விட்டு கொடுத்துருவி நம்பி சாசுக்கு அவங்களுக்கு கூட ஆகிரியும் செய்வோம். யூ ஹேவ் ப்ராப்ளம் இதுனே.